அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருப்பது பஞ்சதசி. அதில் 6வது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கடந்த வகுப்பில் 156 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். அந்த 156வது ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் என்ன சொன்னார் அப்படின்னா, மாயையை வந்து ஆதாரமாக கொண்ட சிதாபாசம் தான் இந்த வேதங்களிலே வந்து பலவாறாக அழைக்கப்படுகிறது. அது என்னென்ன பெயர்கள் அழைக்கப்படுகிறது அப்படின்னா, மாயி, மகேஸ்வரன், அந்தர்யாமி, சர்வஜ்ஞன், ஜகத்யோனி, இவ்வாறு பல பெயர்களிலே ஸ்ருதி வேதத்திலே அழைக்கப்படுகிறது என்று சொன்னார். அப்போ இந்த இடத்துல அவர் எப்படி புரிய வைக்கிறார் அப்படின்னா, அந்த மாயி மகேஸ்வரன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் பிரம்மமாக முடிவு பண்ணிடக்கூடாது. அது மாயை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உபாதியோட தொடர்புடைய சிதாபாசம் என்ற ஈஸ்வரன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது வியாபகாரிக நிலையில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வியாபகாரிக நிலையில் அது ஈஸ்வரன், பாரமார்த்திக நிலையில் அது தூய அறிவு பிரம்மம். அதுதான் நம்ம இங்கே ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து ஸ்லோகம் 157 பார்க்கலாம். மாயாதீன சிதாபாசகா சுதௌ மாயி மகேஸ்வரக அந்தர்யாமி ச சர்வக்னோ ஜகத்யோனி ச ஏவஹி. இது வந்து சித்திர தீபத்தில் 157வது ஸ்லோகம். இங்கே அதான் சொல்கிறார், மாயையை உபாதியாக கொண்ட சிதாபாசமே வேதங்களில் மாயி மகேஸ்வரன் அந்தர்யாமி சர்வக்னன் ஜகத்யோனி என்று அழைக்கப்படுகிறான். அப்போ மாயி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, மாயா தீன அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம இங்கே எடுத்து பார்க்கும்போது அதீன அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதில் கூட இருக்குது, மாயை கூட அதீனமாக. அப்போ மாயைக்கு வந்து இங்கே அடிமை அப்படிங்கிற மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா மாயை அப்படின்னா அதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு சக்தி. அப்போ மாயையை வந்து உபாதியாக கொண்டு விவகாரத்தில் யார் இருக்கிறா, ஈஸ்வரன். ஆனால் ஈஸ்வரனும் மாயையால் கட்டுப்பட்டவர் கிடையாது. மாயை என்பது அந்த ஈஸ்வரனுடைய சக்தி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும். அப்புறம் சிதாபாசகாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. சிதாபாசம் என்பது இங்கே சமஷ்டி சிதாபாசம், அதாவது வெஷ்டி புத்தியில் பிரதிபலிக்கிற சிதாபாசனுக்கு வந்து ஜீவன் பேர், சமஷ்டி மாயையில் பிரதிபலிக்கிற சிதாபாசனுக்கு வந்து ஈஸ்வரன் பேர். ஆனால் இந்த ரெண்டுக்குமே ஒரே ஆதாரமாக சுத்த சைத்தன்யம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே சமஷ்டி சரீரத்தில் இருக்கின்ற சிதாபாசனில் வரக்கூடிய ஈஸ்வரனுக்கு வந்து மாயை, அதே மாதிரி நமக்கு வெஷ்டியில் தனியாக நம்ம புத்தியில் பிரதிபலிச்சா அதுக்கு வந்து ஜீவன் அப்படின்னு இந்த தனிப்பட்ட வித்தியாசத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே நாம் வந்து எந்த நிலையில் அதை பிரதிபலிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். இது எப்படி நான் ஏற்றுக்கிறது அப்படின்னா, உபநிடதம் ஆதாரங்கள்லாம் இதில் இருக்கு. அது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், மாயாம் து பிரகிருதிம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த மாயையினுடைய சக்தி வந்து மகேஸ்வரனுடைய சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மகேஸ்வரன் அப்படின்னா எல்லா இந்த பிரபஞ்சத்துக்கும், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் அதிபதி. ஏனென்றால் இந்த முழு பிரபஞ்சமும் அவருடைய உபாதியின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம ஏற்கனவே இந்த வேதாந்த சாஸ்திரத்தில் கொஞ்சம் ஆழமாக நம்ம நுட்பமாக பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது பிரம்மம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து நிர்குண பிரம்மம், சர்க்குண பிரம்மம் அப்படின்னு இரண்டு விதத்தில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்போ நிர்குண பிரம்மத்தில் பாரமார்த்திக சத்தியத்தில் அது வெளிப்படாமல் இருக்கு, அதுவே வந்து சர்க்குண பிரம்மத்தில் வியாபகாரிக சத்தியத்தில் விவகாரத்தில் வெளிப்பட்டு இருக்கு. இப்போ வெளிப்படாத நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மம் விவகாரத்துக்குள்ளே வெளிப்படும் போது மாயையோட தொடர்பு கொண்டு இந்த உலகம் தொடர்பு இயங்குவது போல நமக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கடந்த வகுப்புகள் மூலமாக பார்த்தோம். அப்போ அந்த நிலையை வந்து உணரக்கூடிய ஒவ்வொரு உடலுக்குள்ளும் அதுவே எப்படி இருக்கு, அந்தர்யாமியாக இருக்கு. ஏன்னா இப்போ அந்த எல்லையற்ற பிரம்மம் நிர்குண பிரம்மம் வந்து சகுண பிரம்மமா வெளிப்பட்டு தன்னை பார்க்க விரும்புகின்ற ஊடகமா கண்ணாடியா இந்த உடம்பு எடுத்துக்கிட்டு இந்த உடம்பு வழியா ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தானே நம்ம வந்து அந்தர்யாமிங்கிற பேர்ல சொல்றோம். அப்ப உள்ள வந்து அது பட்டு பிரதிபிம்பிக்கிற ஒரு பிரகாசம், அப்படி அது நம்ம உடம்பு ஒவ்வொரு உடம்புக்குள்ளயும் பட்டு பிரதிபிம்பிக்கக்கூடிய நிலையில வெளிப்படுகிறது என்று பார்த்தோம். அதே மாதிரி ஈஸ்வரனுடைய நிலையை வந்து நம்ம சர்வஜ்ஞன்னோ, ஜீவனுடைய நிலையை வந்து கிஞ்சிக்னன் அப்படின்னு சொன்னோம். எந்த அடிப்படையில் ஈஸ்வரனை வந்து சர்வஜ்ஞன் என்று சொல்றோம் அப்படின்னா, அவனுக்கு ஒட்டுமொத்த சமஷ்டி சரீரமே அவனா இருக்கிறதுனால அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனா நாம வந்து நம்மளை தனி உடலா வெஷ்டி சரீரமா மாத்திக்கிட்டதுனால நமக்கு ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிக்குள்ளதான் நம்மளுடைய புத்தி வேலை செய்யும். அப்ப நம்முடைய புத்தி மனசு இந்த உடம்பு எல்லாமே ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளதான் இருக்க முடியும். அந்த லிமிட்டு மீறி நம்ம இந்த மனித உடலுக்குள்ள செயல்பட முடியாது. மனித சக்திக்கு உட்பட்ட வேலைகளை தான் நம்ம செய்ய முடியும், மனித சக்திக்கு அப்பாற்பட்ட வேலைகளை நம்ம செய்ய முடியாது. ஆனா ஈஸ்வர சக்தி அப்படி கிடையாது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஒடுங்கல் இல்லையா. இப்ப நம்ம வந்து பாடிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இதுதான் என்னுடைய பவுண்டரின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்ப நான் இன்னார் இப்படின்னு வேற நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அதை டெவலப் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அப்ப என்னுடைய குறுகிய புத்தி, குறுகிய உடம்பு, குறுகிய மனசு இதெல்லாம் அந்த லெவலுக்கு தான் அது வேலை செய்யும். அதுக்கு மேல என்னால உலகத்துல இருக்கிற எத்தனையோ விஷயங்களோ என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அது தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஈஸ்வர சக்திங்கிறது அப்படி இல்லை, அது எல்லா உடம்புக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கிறதுனாலையும், ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்ச உடலாகவே தானே இருப்பதுனாலையும், எல்லா உடம்புக்குள்ளேயும் ஊடுருவிங்கிறதுனால காஸ்மிக் இன்டலெக்டாவும் இருக்கிறதுனாலையும் அதுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனாலதான் ஈஸ்வரன் வந்து சர்வஜ்ஞன் என்ற நிலையில நம்ம பார்க்கப்படுது. அப்ப அந்த ஈஸ்வரன் தான் நமக்கு கர்ம பல தாதான்னு கூட நம்ம சொன்னோம். ஏன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, எனக்குள்ள இருக்கிற விஷயம் வந்து எப்படியா இறைவனுக்கு தெரியும், நான் தானே சிந்தனை பண்ணி நான் தானே இந்த செயலை செஞ்சுட்டு இருக்கேன், அது எப்படி ஈஸ்வர காரியமாகும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த மாதிரி விசாரம் பண்ணி விவேகத்தால வெளிச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த எல்லா உடலுக்குள்ளும் ஊடுருவி அதுதான் இருந்து கொண்டு இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த புரிதல் நமக்கு வந்துட்டா இங்க நாம எங்க செய்யறோம், அதுதான் ஊடுருவி செய்யுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய தனித்துவ அகங்காரத்தை விட்டுட்டோம்னா அதுக்கு பேர் என்ன, கர்ம யோகம்னு பேரு. இங்க நான் ஒன்றும் செய்யல, எல்லாம் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த உடலும் மனசும் அதுக்கான கருவி அப்படின்னு நம்ம கம்முன் இருந்தோம்னா, இதே உடல் மனசுல காரியம் நடக்கும், ஆனா அந்த காரியத்தினுடைய பெருமிதமோ அதனுடைய நன்மை தீமைகளோ அதனுடைய சாதக பாதகங்களோ நமக்கு பொறுப்பு இல்லை. ஏன்னா நான் எங்க செய்யறேன், அதுதானே செய்து அப்படிங்கிற அந்த சரணாகதி தத்துவத்துக்குள்ள நம்ம போயிடுறதுக்கு பேர் வந்து கர்ம யோகம். இதே உடம்பு வேலை செய்யும், ஆனா அபிமானம் இருக்காது, நான் செய்யறேங்கிற அபிமானம் இருக்காது, இந்த பாடி மைண்டை வச்சுக்கிட்டு அது செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற தெளிவு வந்துடும். அதுக்குதான் கர்ம யோகம்னு பேரு. நான் செய்யறேன்னு நினைச்சோம்னா அதுக்கு பேரு கர்மா, அதுக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இங்க சமஷ்டியை மாயையாக வைத்து கொண்டு, சமஷ்டி மாயை உபாதியாக வைத்து கொண்டிருக்கிற ஈஸ்வரன் வந்து அந்த எல்லா புத்திகளிலும் ஊடுருவி இருப்பதனால எல்லாருடைய காரண நிலைகளையும் நன்கு அறிவார். அதனாலதான் அவர் கர்ம பலதாதாவா இருந்து கொண்டு நமக்கு பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையே கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்குதான் சர்வஜ்ஞன்கிற வார்த்தை. அடுத்தது ஜகத் யோனி. இப்ப யோனி அப்படின்னா காரணம் அப்படின்னு அர்த்தம், அதாவது உருவாவதற்கான ஒரு காரணம். அந்த யோனி என்பது எப்படின்னா உலகத்தின் உபாதான நிமித்த காரணமாக வியாபகாரியத்திலே ஈஸ்வரனாக பார்க்கப்படுகிறது என்று இந்த இடத்துல அந்த ஜகத் யோனி அப்படிங்கிற விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த இந்த உலகத்தின் உபாதான நிமித்த காரணமாகவே வியாபகாரிக சத்தியத்திலே ஈஸ்வரன் அறியப்படுகிறார் என்பதாக இந்த ஸ்லோகத்துல புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த ஸ்லோகத்தையே அடிப்படையா வச்சு நம்ம பார்க்கணும்னா, இப்ப இந்த அத்வைத வேதாந்தத்தின் நுட்பமான விஷயங்கள் இங்க எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேறுபாடுகள் இருக்கு இல்லையா, இறைத்தன்மையினுடைய வேறுபாடுகள் அது எப்படி அப்படியே கீழே வருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பாரமார்த்திகம், பிரம்மம், நிருபாதிகம், நிர்குணம், அகண்டம், விவகாரம், அப்புறம் மாயையுடன் சேர்ந்த ஈஸ்வரன், உலக படைப்பு, சர்வஜ்ஞத்துவம். இப்படிதான் அந்த ப்ராசஸ், அது வந்து பல விதமா இப்படி அறிவு, அந்த பாரமார்த்திக சத்தியம் இருக்கு இல்லையா, அது வெளிப்பட்டு வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்ப வேதாந்தம் அப்படி இந்த ரெண்டு விஷயங்களையும் போட்டு மிக்ஸ் பண்றது இல்லை. அதாவது ஈஸ்வர நிலை அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பார்க்கறோம்னா, சத்குண பிரம்மம், சத்குணமா பார்க்குறோம். அதுவே பாரமார்த்திக நிலையில நிர்குண பிரம்மமா பார்க்குறோம். ஈஸ்வரன் என்பவன் வியாபகாரிகத்துல இருக்கான், பாரமார்த்திகத்துல பிரம்மமா இருக்கு, அதுக்கு நிர்குணம், இதுக்கு சர்க்குணம். இப்படிதான் ரெண்டு விதத்துல இருக்கு. இந்த ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு எளிமையான உபமானம் பார்க்கலாம். அந்த ஏரியா பூரா நமக்கு மின்சாரம் சப்ளை ஆகி எல்லா பக்கமும் வோல்டேஜ் வந்துட்டு இருக்கு. ஆனா அது வெளிப்படுற பல்பை பொறுத்து மாறுபடுது இல்லையா. 230 வோல்ட் வந்துகிட்டு இருந்தாலும் நீங்க ஒரு 0 வாட் பல்ப் போட்டீங்கன்னா ரொம்ப பவர் கம்மியா இருக்கும். ஒரு 100 வாட் பல்ப் போட்டீங்கன்னா பவர் பிரைட்டா இருக்கும். அப்ப அந்த வேரியேஷன் எதுல வந்ததுங்க, வோல்டேஜா? கிடையாது. நம்ம வெளிப்படுத்தினா அந்த பொருள் மாட்டி வச்சிருக்கிற ஹோல்டர்ல மாட்டி வச்சிருக்கிற பல்பு வந்து 0 வாட்டா இருக்கிறதுனால லோ பவர், 100 வாட்டா இருக்கிறதுனால ஹை பவர் கொடுக்குது, பிரைட்னஸ் கொடுக்குது. ஆனா ரெண்டுக்குமே வோல்டேஜ் என்னமோ காமன். இது மாதிரி நம்ம எப்படி இந்த நவீன விஞ்ஞானத்தோட பொருத்தி புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி அந்த சுத்த சைத்தன்யம் இருக்கு இல்லையா, அது எல்லையற்ற பவரா வெளிப்பட்டு இருக்கு. ஈஸ்வர சைத்தன்யமே பவர்ஃபுல்லா வெளியே வந்துட்டு இருக்கு. அந்த பவர்ஃபுல்லான அந்த சக்தியை வாங்கி பிரதிபிம்பிக்கிற ஊடகமா இங்க தகுதியான உடம்பு கிடைச்சா மட்டும்தான் நம்ம அந்த அதுக்கான வோல்டேஜ் அவுட்புட் எடுத்து இந்த சமுதாயத்துக்கு ஒர்க் பண்ண வைக்க முடியும். இப்போ நீங்க வந்து ஒரு 1000 வாட் பல்பை வீட்டில் போட்டா வீடு பூரா வெளிச்சமா இருக்கும், நிறைய வேலைகள் செய்யலாம். ஆனா ஒரு 0 வாட் பல்பை போட்டுக்கிட்டு நீங்க என்ன வேலை செய்வீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அது மாதிரி இங்க நீங்க ஈஸ்வர சக்தியை பெறக்கூடிய உபாதிங்கிற உடல்ல நீங்க எந்த அளவுக்கு அதனுடைய சக்தியை பெற்று இந்த உலகத்துக்கு உபகாரமா வாழ விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உடம்பு தான் தகுதியா மாத்திக்கணும். அதுக்கு தகுதியான உடல் என்ன? பரிணாமத்திலேயே மாற்றம் நடந்திருக்க, பரிணாமத்திலேயே நீங்க வந்து ஒரு அறிவுல ஓரளவுக்கு தான் தகுதி, இரு அறிவுல இரண்டு தகுதி, ஓரளவுக்கு தான் தகுதி. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்டேட் ஆகி இப்ப மனிதன்கிற நிலையில ஆறாம் அறிமுறை பரிமாணத்துக்குள்ள வந்துட்டா மட்டும் நம்ம அப்படியே அந்த ஈஸ்வர சக்தியை வாங்கி பிரதிபிம்பிக்கக்கூடிய தகுதி அடைஞ்சிட்டோம்னா இன்னும் அடைய வேண்டியது இருக்கு. இப்ப நம்ம ஆறாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வந்ததுனால மனுஷன் ஒரு பேரை மட்டும் தான் வாங்கியிருக்கிறோமே தவிர, ஆனா அந்த மனம் வந்து அப்டேட் ஆகாம நம்ம மனிதன்கிற பேர் வந்து பயன்படாது. ஏன்னா மனிதன் அப்படிங்கிற மனுஷ்யா அப்படிங்கிறதே மனசு வச்சுதான் அந்த பேர் கொடுக்கப்படுது. சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து மனிதன் அப்படின்னு சொல்றது கிடையாது, மனுஷியன் அப்படின்னு தான் சொல்லும். மனுஷியானா மனம்தான் மனிதனா இருக்கு. அப்ப இந்த மனம் வந்து அப்டேட் ஆகி எல்லா தகுதியும் பெறுவதற்கான அந்த விஷயத்தை இந்த மாதிரி ஒரு ஊடகத்தை வச்சு உபயோகப்படுத்திக்கிறதுல தான் அதனுடைய வெற்றி தோல்வி இருக்கு. அது நம்ம எப்படி வெளியே உபயோகப்படுத்துற பல்புல வந்து வெளிச்சம் குறைவு வெளிச்சம் அதிகம் இருக்கோ அது மாதிரி உடல்லையும் அந்த வெளிச்சம் குறைவு வெளிச்சம் அதிகம் இருக்கு. அது எப்படிங்கன்னா நீங்களே பார்க்கலாம் இல்லை. இப்ப ஞானிகளுடைய வாழ்க்கை எப்படி வெளிச்சமா இருக்கு, ஞானிகள் வந்து ஃபுல் பிரைட்டா இந்த உலகத்துக்கு உபகாரமா வாழ்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கையும் வெளிச்சமா இருக்கு, எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குற மாதிரி பிரயோஜனமா இருக்கு. ஆனா அந்த ஞானிகள் அல்லாத அஜ்ஞானிகளுடைய வாழ்க்கை பாருங்க, தானும் இருண்டு போய் தன்னை சார்ந்தவளையும் இருள போட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தினா இல்ல. இப்படிதான் அஜ்ஞானிகளுடைய வாழ்க்கை. அவனும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க மாட்டான், அவனை நாடி வர்றவங்களையும் நிம்மதியா சந்தோஷமா வச்சுக்க மாட்டான். அப்ப அப்படியும் வாழ்க்கை இருக்கு இல்லையா, நிறைய பேர் அப்படியும் இருக்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் என்ன காரணம்? மனிதன் தான், ஆனா பிரைட்னஸ் இல்லை, 0 வாட் பல்ப் மாதிரி அவன் வேலை செய்யறான். அப்போ அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் தான் வெளிச்சம் வரும், அந்த கொஞ்சோண்டு வெளிச்சமும் பிரச்சனையான வெளிச்சமா தான் இருக்கும். அப்போ அவன் வாழ்க்கையில சந்தோஷம் என்றைக்கும் கிடைக்காது. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நாம எந்த இடத்துல அப்டேட் ஆகணும்னு அவங்க அவங்களே சுய விசாரம் பண்ணி அப்டேட் ஆகிக்கணும். ஏன்னா அப்டேஷன் அப்படிங்கிறது இங்கே எதுல நடக்கும், இந்த யூனிவர்சலுடைய காஸ்மிக் இன்டலெக்ட் ஆகட்டும், காஸ்மிக் எனர்ஜி ஆகட்டும், இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த தன்மை எங்க நடக்கும்? இதே யூனிவர்சல்ல தான் நடக்கும். இதே யூனிவர்சல்ல எந்த இடத்துல நடக்கும்? உடல்கள்ல தான் நடக்கும். அப்போ அப்படிப்பட்ட உடல்கள்ல எந்த உடல் நல்லா பவர்ஃபுல்லா பிரைட்டா பிரகாசிக்கும்? மனித உடல். அப்ப எல்லா மனித உடலும் ஏன் பிரைட்டா பிரகாசிக்க மாட்டேங்குது? உடல் மட்டும் மாறினா பிரயோஜனம் இல்லை, உள்ளமும் மாறணும். இந்த டிஃபரெண்ட் புரியுதுங்களா? அப்ப இந்த உள்ளம் மாறும்போது தான் அங்க ஃபுல் பிரைட்னஸ் வெளிப்படும். உடலை மட்டும் மாத்தி வச்சு என்ன யூஸ் இருக்கு? இப்ப அதுக்கு நம்ம இன்னும் புரியுற மாதிரி சொல்லலாம். பல்ப் என்னமோ ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு, ஆனா இதை போட்டா பவர் கம்மியா இருக்கு, அதை போட்டா பவர் ஜாஸ்தியா இருக்கு, என்னங்க வித்தியாசம்? உடல் ஒண்ணுதான், ஆனா உள்ள இருக்கிற டெக்னாலஜி மாறி இருக்குல்ல. இது 0 வாட்டு தான் பவர் கொடுக்குற மாதிரி கன்செப்ஷன் அந்த ரெடி பண்ணிருக்காங்க, அது அவ்வளவுதான் 100 வாட்டு கொடுக்குற மாதிரி அதனுடைய ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. அப்ப இந்த டிஃபரெண்ட் எதனால? பாடி என்னமோ ரெண்டுக்கும் பல்ப் பாடி தான், ஆனா வெளிச்சத்துல வித்தியாசம் இருக்கு மாதிரி எல்லாரும் மனித உடம்பு தான், ஆனா பிரகாசிக்கிறதுல ஏன் வித்தியாசம் இருக்கு? அந்த உள்ளம் அப்டேட் ஆனாதான் இங்க நடக்கும். அதாவது வெறும் ஹார்ட்வேர் மட்டும் மனித உடல் வந்து பிரயோஜனம் இல்லை, சாஃப்ட்வேரும் அப்டேட் ஆகணும். இப்ப கம்ப்யூட்டர் என்னமோ நீங்க விலை உயர்ந்த கம்ப்யூட்டர் 1 கோடி ரூபா போட்டு அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் நான் வாங்கிட்டேங்கன்னு வச்சுக்கிட்டேன், அதுல லோயர் சாஃப்ட்வேர் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி ஹை லெவல் ஒர்க் எல்லாம் பண்ண முடியும்? அப்ப நமக்கு கம்ப்யூட்டர் தகுந்த மாதிரி நம்ம எப்படி சாஃப்ட்வேரையும் அப்டேட் பண்றோமோ அதே மாதிரி பாடிக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உள்ளத்தையும் அப்டேட் பண்ணணும். அப்ப அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி உள்ளத்தை அப்டேட் பண்றத வந்து மனித உடம்புக்குள்ள வந்து செய்யாம விட்டா யார் தவறு? நம்முடைய தவறு தான். அதை சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய சாதனையாக அதை அந்த அறிவை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும். அப்ப அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா பாக்குறோம். அப்ப இந்த ஸ்லோகத்தை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, மாயையை உபாதியாக கொண்ட சமஷ்டி சிதாபாசனுக்கு பேரு ஈஸ்வரன். அப்ப இங்க நாம எதை மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஜீவன் வந்து குறுகிய உடம்புக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு தன்னை நம்புறான். அந்த மாதிரி புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி குறுகிய புத்தியா மாத்திக்கிறான். அதனால அவனிடத்துல பிரதிபலிக்கிற சிதாபாசன் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் அது வெளிப்பட முடியும். அதனுடைய சக்தி அதுக்கு மேல அந்த உடலுக்கு அப்பாற்பட்டு பயன்படுத்த முடியாது. அப்போ புத்தி உபாதியில் பிரதிபலிக்கின்ற சிதாபாசனுக்கு பேரு ஜீவன். அதுவே மாயை உபாதியில் பிரதிபலிக்கின்ற சமஷ்டி சிதாபாசனுக்கு பேரு ஈஸ்வரன். அப்ப இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மனித உடல்ல இருக்கக்கூடிய புத்தி உபாதியில தான் இங்க ஜீவத்துவம் நமக்கு அனுபவம் ஆகுது. ஆனா ஈஸ்வரன் வந்து எப்படி இருக்கிறான்னா, அவன் மாயா சக்தியா தனக்குள்ள வச்சுக்கிறதுனால, மாயையா இருக்கிறதுனால, அவனே அந்த அறிவா இருக்கிறதுனால அவன் பிரதிபிம்பிக்க வேண்டிய இதுவும் கிடையாது. அப்ப அதை இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பிரம்மம் வந்து இவ்வாறு இருவேறு உபாதிகளுக்கும் அப்பாற்பட்ட எப்போதும் மாறாத சுத்த சைத்தன்யம் என்பதையும் இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி விவேகம் நமக்குள்ள உறுதியாகும் போது இந்த மகா வாக்கிய தத்துவமான தத்துவம் அசி என்ற உபதேசம் தெளிவாகவே புரிய தொடங்கும் என்று இந்த ஸ்லோகத்துல நிரூபிக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து எந்த அடிப்படையில நமக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆழ்ந்த உறக்கம் சுசுப்தி சொன்னாரு. அப்புறம் மாயா பீஜம், அந்த மாயை என்பது நீ நினைக்கிற மாதிரி வெளியில்லப்பா, அது ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள விதையில ஒடிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு காட்டி கொடுத்தாரு. அப்புறம் அந்த மாயையில ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த காரண சரீரத்துல ஒழிஞ்சு கொண்டிருக்கிற விதைகளுக்கு வந்து என்ன பேர் வச்சாரு? வாசனைகள், நம்முடைய புத்தியிலே இருக்கின்ற வாசனைகள் என்று சொன்னாரு. ஏன்னா நமக்கு சம்ஸ்காரங்கள் வாசனைகள் எல்லாம் வெளிப்படுது இல்லையா, அது எங்கிருந்து வருது? கர்ம விதைகள், மாயா பீஜங்கள், அது வந்து நம்முடைய காரண சரீரத்துக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த காரண சரீரம் யாரு? ஈஸ்வரன் தான், சாட்சாத் ஈஸ்வரன் தான், சஞ்சித கர்மாவா இருக்கிறான். அப்ப அதே சமயம் அந்த காரண சரீரமா இருக்கிற மாயா ஈஸ்வரனுக்கு வந்து மாயை தான் சிதாபாசன். அந்த நிலையில இப்ப நமக்கு வந்து புத்தி தான் இங்க சிதாபாசன் அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இதையே அடுத்தது 158வது ஸ்லோகத்துல எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம். சௌசுப்தம் ஆனந்தமயம் பிரக்ரம் யைவம் ஸ்ருதிர்ஜ கௌ ஏச சர்வேஸ்வர இதி சோ அயம் வேதோக்த ஈஸ்வரஹா. இது வந்து 158. இதுல என்ன சொல்றாருன்னா, இப்ப சுசுப்தி நிலையில வந்து அந்த ஆனந்தமய கோஷம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்ப உபநிடதங்கள் வந்து அந்த ஆனந்தமய கோஷத்துல இருக்கிற அந்த நிலையை வந்து சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்லுது. ஆகவே இவனே வேதத்தில் கூறப்பட்ட ஈஸ்வரன் அப்படின்ட்டு இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. பாருங்க, அதை தான் சொல்றாரு. சௌசுப்தம் அப்படின்னா சுசுப்தி நிலையிலே ஆனந்தமயமாக பிரக்ரம் யைவம், அந்த பிரக்ரம்யா அப்படின்னா அந்த தொடங்கி, அதுல தொடங்கி ஏவம் இவ்வாறு உபநிடதம் கூறுகிறது. யாரை? அந்த ஆனந்தமய கோஷத்தில் இருக்கின்ற சுசுப்தியிலே இருக்கின்ற காரண சரீரமாக இருக்கின்ற அவன்தான் எல்லாவற்றுக்கும் காரணமான ஈஸ்வரன் அப்படின்னு இங்க வேதம் வந்து அருமையா புரிய வைக்குது. இப்ப இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே அந்த உபநிடதங்கள் வகுப்பு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஏன்னா ஈஸ்வரன் அப்படின்னா நீங்க எங்கேயோ தேடக்கூடாது, அந்த காரண உடம்பே தான் ஈஸ்வர உடம்பு, அதுதான் சஞ்சித கர்மா. இப்ப நாம ஒவ்வொருத்தரும் பல்வேறு நல்லது கெட்டது பண்ண அந்த வினை பயன்கள் எல்லாம் ஒட்டுமொத்த கர்மாவா மாறி சஞ்சித கர்மாக்குள்ள சேகரிக்கப்பட்டிருக்கோம். அப்ப நீங்க 4 செவத்துக்குள்ள என்ன பண்ணாலும் நீங்க பண்றதும் அந்த ஈஸ்வரனுக்கு தெரியும், நான் நாலு செவத்துக்குள்ள என்ன பண்ணாலும் அந்த ஈஸ்வரனுக்கு தெரியும். நம்ம உடம்பு தான் வேற வேறையா இருந்தாலும் அந்த உடம்புக்குள்ள இருக்கிற உணர்வா காரண சரீரமா ஈஸ்வரனே இருக்கிறதுனால நம்ம எங்க இருந்தாலும் நம்மளை அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதனால நம்ம எங்கேயும் எந்த இடத்துலையும் தப்பு பண்ண முடியாது. அப்ப எல்லா நிலையிலையும் நமக்கு அந்த சாட்சி அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அப்போ அந்த அடிப்படையில நமக்கு என்ன நடந்தாலும் அதனுடைய வினை பயன்கள் வந்து பதிவாகிட்டே இருக்கும், ஈஸ்வரனுடைய காரண சரீரத்துல பதிவாகிட்டே இருக்கும். அது பதிவான பிறகு அதுல இருந்து தானே பலன் கிடைக்கணும். உங்களுக்கு வந்து நல்லது கெட்டது, நீங்க செஞ்சது உருப்படியான காரியம் உருப்படி இல்லாத காரியம் அப்படிங்கிறதெல்லாம் அங்க பதிவாகிட்டே இருக்கும். அந்த டேட்டாஸுடைய அடிப்படையை வச்சுதான் உங்களுக்கு அடுத்த உடம்பு, அடுத்த வாழ்க்கை, அந்த பிராரப்த கர்மா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணப்படுது. அதனாலதான் ஈஸ்வரனை வந்து கர்ம பல தாதா என்று நம்ம சொல்றோம். அப்ப எப்படி இது சாத்தியம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த காரண உடலாக இருந்து கொண்டுதான் நம்ம ஏகப்பட்ட பிறவி பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள அதுல இருந்துதான் நம்ம சஞ்சீத கர்மாவில இருந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு இந்த பிராரப்த கர்மா உடம்பு எடுத்துட்டு வரோம். இந்த பிறவியில நம்ம வாழ்க்கை இப்படிதான் வாழணும்னு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு நல்லது வருது, கெட்டது வருது. அதெல்லாம் புதுசா ஒரு நம்ம உருவாக்கிக்கிற சில பிரச்சனைகளுக்கு பேரு ஆகாமிய கர்மா. ஆனா இதுல மிருகம் வரைக்கும் ஆகாமிய கர்மா வந்து அதுக்கு கிடையாது. ஏன்னா அதுக்கு ஈஸ்வர நீதிக்குள்ள பிராரப்தத்தை அனுபவிக்க மட்டும்தான் வந்திருக்கு. ஆனா மனிதனாகி நமக்கு வந்து ஃப்ரீவில் இருக்கு, பகுத்தறிவு இருக்கு. அதனால நாம வந்து நல்லது எது, கெட்டது எது, நித்தியம் எது, அனித்தியம் எது அப்படின்னு பகுத்து பிரித்து பார்க்கறதுனால நமக்கு வந்து ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக நீங்க நல்லதை நோக்கி போகலாம், கெட்டதை விட்டு விலகலாம். ஆனா நீங்க தெரிஞ்சே கெட்டதை நோக்கி போனீங்கன்னா அந்த கெட்டதுக்கான பலாபலன்களை நீங்க அனுபவிக்கணும், அதுக்கு தண்டனை உண்டு. நல்லதை நோக்கி போனீங்கன்னா அதுக்குண்டான நல்ல பலாபலன்களை நீங்க அனுபவிக்கணும், அதுக்கான கிஃப்ட் உண்டு. அப்ப இது மாதிரி வந்து ஈஸ்வர நீதிக்குள்ள அந்த சக்தி அப்படிதான் எல்லாருக்கும் கர்மபல தாதாவா சர்வேஸ்வரனா இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு இல்லையா. ஆனா அந்த சர்வேஸ்வரனுடைய நிலைப்பாடு வந்து ஒரு அமைதி தன்மை தான், அது ஆழ்ந்த உறக்கத்தன்மை தான், அது ஒரு அவ்யக்த நிலை தான், வெளிப்படாத நிலை தான். அங்க வந்து நீங்க போய் ஒடுங்கிட்டீங்கன்னா எல்லாம் உங்களுடைய அத்தனை டேட்டாஸ் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கும். நீங்க அதை எடுத்து ஆப்ரேட் பண்றதுன்னா திருப்பி நீங்க விழிப்பு நிலைக்கு வந்தா தான் எடுத்து ஆப்ரேட் பண்ண முடியும். அப்ப நீங்க விழிப்பு நிலைக்கு திருப்பி வரணும்னா உங்களுக்கு பாடி மைண்டு வேணும். அப்ப பாடி மைண்ட்ல வந்து நீங்க விவகாரத்தை பண்ணும் போது இந்த வாழ்க்கையை உங்களுக்கு தொடரும். அது நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஆசா பாசங்களோட அடிப்படையில உங்களுடைய வாழ்க்கை தொடரும். இப்படிதான் இங்க வந்து படைப்பு இருக்கு, பிறவிகள் இருக்கு, உடல்களுடைய மாறுபாடுகள் இருக்கு, கர்மா தேரி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து வேதாந்தத்துல பார்த்தோம், வேதாந்த சாஸ்திரங்கள்ல தெளிவா பார்த்தோம். அதைதான் இங்க சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா சௌசுப்தம் ஆனந்தமயம், அந்த சுசுப்தி நிலையில இருக்கின்ற ஆனந்தமயத்தை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது பரபிரம்மத்தின் ஆனந்தம் அல்ல, இது ஆனந்தமய கோசம் அல்லது சஞ்சித கர்மா அல்லது காரண சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இங்க காரண சரீரத்தில் அனுபவிக்கப்படுகின்ற அந்த அமைதி, அந்த ஆனந்தத்தின் நம்ம எப்படி பார்க்கலாம்னா உண்மையான ஆனந்தத்தின் பிரதிபலிப்பு என்று பார்க்கலாம். ஆனா அங்க சுசுப்தியில மனசு இல்லை, மனது இல்லாததுனால அங்க துக்கமும் இல்லை சுகமும் இல்லை, அதனால அங்க ஒரு அமைதி மட்டும் அனுபவிக்கப்படுது. அதனால அதை வந்து உண்மையான பிரம்ம நிலை என்று நம்ம உணர்ந்து விட முடியாது. ஏன்னா நாம வந்து ஜென்ரலா எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அமைதி வந்துட்டா பிரம்ம நிலை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதனால நம்ம தியானத்துல போய் உட்காந்தோம்னா அங்க ஒரு அமைதி வந்துடுது, அப்ப நம்ம பிரம்ம நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த தியானத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க விழிப்பு நிலையில இருந்தீங்களான்னு பாத்தீங்கன்னா இல்லை இல்லையா, விழிப்பு நிலையில இல்லைன்னா உங்களுக்கு அந்த தியானம் வந்து பிரம்ம நிலை கிடையாது. அது சுசுப்தில ஒடுங்கின மாதிரி இங்கேயும் போய் ஒடுங்குறீங்க, அவ்வளவுதான். மனசு ஒடுங்குது அவ்வளவுதான். ஆனா அந்த நான் தான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த தன்னுணர்வு அங்க இல்லை. அந்த தன்னுணர்வு இல்லாத நிலையில அது வந்து ஒடுக்கம் தான் என்று பெயர். அது வந்து காரண சரீரத்துல மனசு வந்து போய் ஒடுங்கிடுது. அப்ப நாம இந்த இடத்துல எப்படிங்க அந்த நிகழ்வை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்க தனி மனமா இருந்துகிட்டு இதை பண்ணக்கூடாது, நீங்க பிரபஞ்ச மனமா உங்களை பார்க்க ஆரம்பிக்கணும். அப்ப பார்த்தா எந்த பாடியில போய் நீங்க எக்ஸசைஸ் பண்ண போறீங்க, எந்த பாடியில போய் நீங்க தியானம் பண்ண போறீங்க, அது முடியாது இல்ல, எல்லா பாடியும் உங்களுக்கு தான். அப்ப அதனுடைய நியதியில் அது இருக்குது. அப்ப அதை அது செய்யட்டும், இங்க நான் இந்த உடம்பே இல்லையே அப்படின்னு அதை ஈஸ்வர நிலையில நின்று பாருங்களேன், அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியும். ஆனா அந்த நிலைக்கு போகாம எப்படி புரியும், அது சர்வக்ன நிலை, இது கிஞ்சிக்ன நிலை. நம்ம கிஞ்சிக்ன நிலையில இருந்துகிட்டு பாடி மைண்டையே வச்சுக்கிட்டு நான் அபிமானிச்சுக்கிட்டு அதுல நான் ஏதோ தியானம் பண்றேன், அதுல ஏதோ ஹோமம் பண்றேன் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் அந்த பாடி மைண்டுக்கான வேலை தான் நடக்குமே தவிர சர்வக்ன நிலை அங்க உருவாகாது. சர்வக்னன் என்பவன் வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாவே இருக்கிறதுனால அந்த பிரபஞ்சத்துக்குள்ள என்னத்தை நீங்க செய்ய முடியும் தனியாளா? நீங்க நீங்க ஒன்னும் செய்யவே முடியாது, எல்லாம் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நான் செய்யறேங்கிற ஈகோவில் நாம எக்ஸ்ட்ராவா சில விஷயங்களை டெவலப் பண்ணி நான் செய்யறேன் செய்யறேன்னு சொல்லி அதை கர்மாவா சேர்த்திக்கிறோம், அதுதான் இங்க ப்ராப்ளம். ஏன்னா நாம எப்பவும் எதுவும் செய்யறது இல்லை அப்படின்னு நம்ம எப்ப சரண்டர் ஆகிறோமோ அப்ப நமக்கு கர்மாவும் கிடையாது. அப்ப நாம அதை சரண்டர் ஆகிட்டு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் செய்யாம விட்டுருவோமானா இல்லை, அப்பவும் செய்வோம். சரண்டர் ஆன பிறகு நம்ம எல்லா வேலையும் செய்வோம். ஆனா என்ன வித்தியாசம், சரண்டர் ஆன பிறகு நம்ம செய்யற வேலையெல்லாம் கர்ம யோகம், நமக்கு அதுல சாதக பாதங்கள் ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஏன்னா நான் எங்க செய்யறேன் இறைவா, இந்த உடலும் மனதும் உன்னுடைய கருவி, நீ செய்யின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்ட பிறகு மீண்டும் நம்முடைய வாழ்க்கை நடக்கும். ஆனா வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும், சில வழிமுறைகள் கிடைக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியாது, அது ஈஸ்வர நிகழ்வுல தானா நடக்கும். அது அப்படியே நீங்க பாத்துக்கிட்டு கடந்து போகிறது தான் உங்க உண்மையான நிலைப்பாடு, அதுதான் இங்க சுட்டி காட்டப்படுது. இந்த ஸ்லோகத்தை அதுல சொல்றாரு, பிரக்ரம்யா சுசுப்தி நிலையில தான் அந்த காரண சரீரம் இருக்கு, அதுதான் அந்த இடத்துல ஈஸ்வரனை அறிமுகப்படுத்துது, அந்த நிலையை தான் வித்யாரண்யரும் பின்பற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல வரக்கூடிய ஏச சர்வேஸ்வரஹ அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடுறாரு. அந்த உபநிடதம் என்ன சொல்லுதுன்னா, சுசுப்தியில காரண நிலையில் உள்ள சமஷ்டி சைத்தன்யத்தை சர்வேஸ்வரன் என்று கூறுகிறது, அவர் உலகத்தின் காரண நிலை. அப்போ வேதோக்த ஈஸ்வரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த இடத்துல போடுறாரு. இங்கு வந்து இது ஒரு முக்கியமான வார்த்தை. எப்படின்னா வித்யாரண்யர் வந்து தன்னுடைய சித்தாந்தத்தை வேதத்தின் மீது அடிப்படையாக நிறுவுகிறார் என்று நம்ம இங்க பார்க்க முடிகிறது. அப்போ இந்த வேதோக்தா அப்படிங்கிற வார்த்தை வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அதாவது நம்ம வந்து எத்தனையோ மகான்கள் ஞானிகள் இந்த உலகத்துல வரலாம், ஆனா வேதத்தை பிரமாணமா வச்சுக்கிட்டு பேசுறவங்க வார்த்தைகளை தான் நம்ம நம்பணும். வேதத்துக்கு முரணாக அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு புரோடா விடுறவங்க வார்த்தையை நம்ம கேட்கக்கூடாது, அது அவங்க சொந்த கருத்தா இருக்கும், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது, அதுல போய் நம்ம மாட்டக்கூடாது. அதனால இங்க வித்யாரண்யர் போன்ற மிகப்பெரிய ஞானிகள் வந்து அந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அந்த அடிப்படையில தான் வேதோக்த ஈஸ்வரகாங்கிற வார்த்தையும் இங்க போடுறாரு. அப்ப இங்க அத்வைதத்தினுடைய ஆழமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்க ஆழ்ந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சுசுப்திங்கிற போய் ஒடுங்குறோம் இல்லையா தூக்கத்துல, அதுக்கு பேர் வந்து துரியம் கிடையாது. ஏன்னா துரியம் அப்படிங்கும் போது நீங்க அங்க ஒரு அமைதி ஆனந்தத்தை உங்களுடைய ரியாலிட்டியை நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய இடம், ஆனால் துரியத்தை புரிந்து கொள்ள அந்த இடம் வந்து உதவும். ஏன்னா நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல போகும்போது ஓ துரியம்னா இப்படிதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க அங்க பார்க்கலாம். அதே சமயம் நம்ம இங்க விழிப்பு நிலை துரியத்துல வந்து நமக்கு என்ன புரியும், அங்க வந்து தூக்கத்துல நம்மள யாரு ஏதுன்னு தெரியாம தூங்கிட்டு இருந்தோம், இங்க நான் தான் எல்லாமா இருக்கிறேன்னு இந்த துரியத்துல தெரியும். அப்ப இந்த துரியத்துல தெரியக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பேர் தான் விழிப்பு நிலை. இந்த விழிப்பு நிலையில விழிப்புணர்வு கான்சியஸ்னஸ்ன்னு பேரு. அப்ப நீங்க விழிச்சுக்கிட்டே இந்த உலகத்துல நானே தான் எல்லாமா இருக்கிறேன், இந்த உலகமே நான் தான், என்னுடைய இருப்புனால இந்த உலகம் இருக்குது, இந்த ஒட்டுமொத்த உலகமும் என்னுடைய சுய அறிவுல தோன்றுது அப்படிங்கிற தெளிவு உங்களுக்குள்ள வந்து விட்டாலே நீங்க தான் கான்சியஸ்னஸ், நீங்க தான் பிரம்மம். அப்ப அதுதான் உண்மையான விழிப்பு, அதுதான் உண்மையான துரியம். அப்ப அந்த நிலையில உங்களுக்கு எல்லாம் புரியும். ஆனா இதையும் கடந்த ஒரு நிலை இருக்கு, அதுதான் துரியாதீதம்ன்ற பெயர். இப்ப துரிய நிலையில ஈஸ்வர தன்மைக்குள்ள இருக்கீங்க, ஆனா துரியாதீதத்துல நீங்க பாரமார்த்திக சத்தியம், அது உடல் கடந்த ஈஸ்வர நிலையும் கடந்த பாரமார்த்திக நிலை. ஏன்னா ஈஸ்வர நிலைங்கிட்ட வியாபகாரிக நிலைக்கு வந்துடுது, ஈஸ்வரனே வந்து வியாபகாரிக சத்தியத்துலதான் வரான். அப்ப அதனால அந்த இடத்த நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், இப்படி ஷார்ட்டா புரிஞ்சுக்கங்க, துரியம் என்றால் ஈஸ்வரன், துரியாதீதம் என்றால் பிரம்மம். இப்படி புரிஞ்சுக்க இன்னும் ஈஸியா இருக்கும். அப்ப துரியாதீதம்னா அங்க வந்து பிரம்மம் மாத்திரமே, அந்த படைப்பே வரல அங்க, அது துரியத்துக்கு அதீதமான நிலை, அது பூரண நிலை. ஆனா அந்த நிர்குண பிரம்மமா இருக்கிற அந்த துரியாதீதத்திலிருந்து அது தன்னை பார்க்கிற ஒரு கண்ணாடியை உருவாக்குனா அதுக்கு பேரு சர்க்குண பிரம்மம், அது ஈஸ்வரன், அது பிரபஞ்சமா மாறிடும். அதுல அது தன்னை பார்க்கும், விவகாரமா தெரியும், அது ஏதோ வாழ்க்கை நடக்கிற மாதிரி இருக்கும், ஓடுற மாதிரி இருக்கும், ஆடுற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாம் பிரம்மத்தின் அதிஷ்டானத்துல தான் ஆடுறது ஓடுறது பாடுறது எல்லாமே நடக்கும். ஆனா இந்த பாடுறது ஆடுறது ஓடுறதுங்கிற இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை வைபவங்களும் பிரம்மத்துக்கு வேறாக இல்லை, பிரம்மமே அப்படி இருக்கு. அதனால இங்க எல்லாம் பிரம்மம், சர்வம் பிரம்மமயம். அப்ப இங்கில நீங்க எதையுமே வந்து பிரம்மத்துக்கு வேறுபடுத்தி பார்க்கவே முடியாது. உங்க பார்வையில புலன்களால் பார்க்கப்படுவதும் பிரம்மத்துக்கு வேறாக இல்லை, காதுகளால் கேட்கப்படுவதும் பிரம்மத்துக்கு வேறாக இல்லை. அப்ப இங்க அறியப்படுவைகள் எல்லாம் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை, அந்த தூய அறிவு தான் நான் என்று உணர்வது மட்டும்தான் இங்க மனித பிறவியின் மகத்துவம் அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் நமக்கு ஆழமா புரிய வைக்குது. அப்போ இது மாதிரி நம்ம வந்து அந்த ரொம்ப டெப்த்தாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஷன் இருக்காது, நமக்கு தேவையில்லாத கேள்விகள் சந்தேகங்கள் எழுந்திருக்காது. அப்போ துரியாதீதத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, பிரம்மமாக இருப்பீங்க. துரியத்துக்குள்ளே வந்துட்டா இங்கே ஈஸ்வர நிலையில் உலகத்தை உண்டாக்கி அனுபவமாக்குறீங்க. இந்த உலகத்தை ஏன் அனுபவமாக்கணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் எதுக்கு சினிமாவுக்கு போகிறீங்க, அப்படியே வீட்லேயே உட்காந்துருக்க வேண்டியதானே, ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். எவ்வளோ நேரம் தான் வீட்லேயே இருக்கிறது, கொஞ்சம் போர் அடிக்குது, எங்கேயாவது வெளியே பார்க்குக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம எப்படி வெளியே போகிறோம். அந்த நிலை இப்போ நமக்கு நம்முடைய சின்ன சின்ன விஷயங்கள், அது சின்ன சின்ன அல்ப ஆசைகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியாக நமக்கு கொடுக்குது. இப்போ ஒரு சினிமா தியேட்டருக்கு போனால் ஒரு மகிழ்ச்சி, ஒரு பார்க்கில் போனால் ஒரு மகிழ்ச்சி, ஒரு பீச்சில் போனால் ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் ஒரு சிற்றின்ப மகிழ்ச்சி தானே. ஆனால் இந்த சிற்றின்ப மகிழ்ச்சி எல்லாமே ரிஃப்ளெக்டட் தான். இதை பிரதிபிம்பிக்கிற உண்மை மகிழ்ச்சி பேரின்ப மகிழ்ச்சி. அப்போ அந்த பேரின்ப மகிழ்ச்சியினுடைய பிரதிபிம்பமே நமக்கு இந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா, அப்போ பேரின்ப மகிழ்ச்சி எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் நாம் அது தெரியாமல் இந்த சிறு சிறு விஷயங்கள்லேயே சிக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த சின்ன சின்ன மகிழ்ச்சியே நமக்கு போதுமானதாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஒரு பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டா சந்தோஷமாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், ஒரு பார்க்குக்கு போயிட்டு வந்துட்டா சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறோம், ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தாலும் அப்படி தான். ஆனால் இதெல்லாம் தற்காலிகமாக வந்து போகிற மகிழ்ச்சி, ஆனால் என்றும் மாறாத சிறிது கூட குன்றாத ஒரு மகிழ்ச்சி இருக்கே, அதுதானே நம்முடைய சுயம். அது பாரமார்த்திக நிலையில கிடைக்கும். அது வந்து எங்க கிடைக்கும், துரியாதீதத்துல கிடைக்கும். துரியத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன மகிழ்ச்சி கிடைக்கும். அப்ப இதுதான் இங்க நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற மகிழ்ச்சி. ஆனா இந்த துரியத்தை கூட அனுபவிக்க முடியாத அற்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நிறைய பேர் மனித உடம்பு எடுத்திருப்பான், ஆனா அந்த துரிய மகிழ்ச்சிங்கிறது என்ன தெரியுமா, மன ரீதியான மகிழ்ச்சி தான் துரியத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. ஆனாலும் நீங்க அந்த மகிழ்ச்சியை கூட அனுபவிக்க முடியாம எப்ப பார்த்தாலும் டென்ஷனா, அப்படியே ரஃபா, அப்படியே ஒரு மாதிரி முரட்டுத்தனமா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் சந்திக்கலாம். நிறைய பேர் எப்படி இருப்பானுங்கன்னா அப்படியே உம்முன்னு இருப்பான், முகத்தில் சிரிப்பே நீங்கள் பார்க்க முடியாது. பிஜிபி மாதிரி பீச்சுக்கு ஓரத்தில் பெரிய பெரிய இந்த இதெல்லாம் இருக்குது, விளையாடுற குழந்தைங்க விளையாடுற அந்த ரெக்ரியேஷன் ஸ்பாட்டு, அங்கே போயிட்டிங்கன்னா ஒருத்தங்க காவலாளி மாதிரி நிற்பான். அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன் டிவியில், இப்போ இருக்கான்னு தெரியல. அப்போல்லாம் டிவியில் பார்க்கும்போது ஒருத்தர் கேட்டு முன்னாடி நிற்பான், அந்த குழந்தைங்கள்லாம் போய் அவனை சிரிப்பு காட்டும், அவன் சிரிக்கவே மாட்டான், அப்படியே உருன்னு இருப்பான். அது என்னென்னமோ விளையாட்டுத்தனெல்லாம் பண்ணோம், குரங்கு மாதிரி சேட்டையெல்லாம் குழந்தைங்க பண்ணோம், ஆனால் அத்தனை இதுவும் அந்த குழந்தைங்க பண்ணுறதை பார்க்குற நமக்கெல்லாம் சிரிப்பு வந்துடும், ஆனால் அவன் சிரிக்கவே மாட்டான். அப்படி ஒரு மனிதன் பாருங்களேன், அதுக்கு தான் அவனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க, அவன் அதுக்கு தான் அந்த வேலைக்கு போகிறான். அது மாதிரி இங்கே உண்மையிலேயே நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அவன் வந்து சம்பாதிக்கிறதுக்காக அப்படி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, பட் அது மாதிரி உண்மையிலேயே வாழ்க்கையே அப்படி உருன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா. அப்போ அவங்கெல்லாம் என்றைக்கு தான் மகிழ்ச்சி அனுபவிப்பாங்க, என்றைக்கும் அனுபவிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை இருக்கு, நிறைய பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ இந்த இடம் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், அது இங்கே சொல்ல வராரு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்லோகத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய மரத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ அந்த மரம் எதனால் ஆனதுங்கிறது விதையை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ அது மாதிரி இந்த உலகத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு ஆதாரமான காரண நிலையை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம்ல, அதுதாங்க சுசுப்தி. அப்போ இந்த சுசுப்தியிலிருந்து தான் இந்த உலகம் பிறக்குது. அப்படி பிறக்கக்கூடிய உலகம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அது எதனால் அப்படி இருக்குது, அவரவருடைய கர்ம விதைகளை பொறுத்து இருக்குது. இப்போ கர்ம விதைகள்லாம் எப்படி, இப்போ ஒருத்தனுடைய வாழ்க்கையில் வந்து சந்தோஷமே இல்லை, துயரமாகவே இருக்குன்னா அவன் அந்த மாதிரி தான் பொறுக்கி வச்சுருக்கான், அந்த விதை வந்து அவ்வளோதான் அதனுடைய ஒர்த்து, அது அப்படி தான் வெளிப்படும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்காது, விழிச்சுக்குவான், விவகாரத்தில் ஈடுபடுவான், மகிழ்ச்சியே அடைய மாட்டான், அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் லைஃப்லேயே போயிட்டு இருப்பான், வாழ்க்கை பூரா கஷ்டமே கஷ்டம். எதனால, விதைகள் தான் அவன் சேகரித்து கொண்ட விதைகள், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இது மாதிரி நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான அறுவடையாகும். நம்ம வந்து விதைக்கிறது நல்ல விதையாக விதைச்சோம்னா நல்லதாக அறுவடையாகும், கெட்ட விதையை விதைச்சோம்னா கெட்டதாக தானே அறுவடையாகும். அதுக்கு நம்ம ஏற்கனவே விவசாயத்தில் எப்படி பண்ணுவோம்னா, இப்போ ஒரு தேங்காய் நாற்று வந்து நம்ம போடணும்னு வைங்களேன், தேங்காய் விதையை வந்து பூமிக்குள்ளே நடணும், அப்போ நல்ல தேங்காய் மரம் வரணும், அந்த தேங்காய் மரம் 100-120 ஆண்டுகள் நோய் இல்லாமல் நல்லா செழிப்பாக வளரணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வித்து பார்ப்போம். வித்து பார்க்குறதுனா குவாலிட்டி, அதாவது இந்த மரத்தினுடைய விதையை, இந்த தேங்காய் விதையை எடுத்து போட்டோம்னா அதே தேங்காய் குவாலிட்டி வரும்ப்பா. அதனால பாரு, இது 100-120 ஆண்டுகள் பழமையான மரம், அந்த காய் எடு அப்படின்னு விவசாயத்தில் அந்த தேங்காய் காய் எடுத்து அதை தான் பூமியில் புதைச்சி வைப்போம். புதைச்சி வச்ச உடனே அது தேங்காய் அந்த உள்ளேருந்து ஒரு இது வந்து குறுத்து வந்து அப்படியே அது தேங்காய் மரமாக மாறி, அந்த தாய் வித்து எப்படியோ அதே மாதிரி இந்த சேய் வித்து குவாலிட்டியாக வரும். அதுதான் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு பழமொழி. அங்கேயே ஒர்த்து இல்லைன்னா இங்கே ஒர்த்து இருக்காது. அப்போ அதுவே இன்னொரு தென்னை மரம் போய் பார்த்தீங்கன்னா சொங்கி மாதிரி இருக்கும், அப்படியே குண்டாவும் இருக்காது, ஒல்லியும் அப்படியே ஒடிஞ்சி அப்படியே கையில தட்டா உடஞ்சி விழுந்துற மாதிரி தென்னை மரமா இருக்கும், பாவமா இருக்கும், நோய்பட்டு. அப்புறம் அதுல எல்லாம் சாறு வடிஞ்சிட்டு இருக்கும், அதுல வந்து தேங்காவும் பெருசு பெருசா ஊறாது, அப்படியே பார்த்தா குட்டி குட்டி தேங்காவா இருக்கும். இப்போ அந்த தேங்காய் மரத்தினுடைய விதையை எடுத்து யாராவது எந்த விவசாயியாவது விதைப்பானா? அப்போ அவன் என்ன பண்ணுவான், என்னங்க இந்த தேங்காய் விதை எதுக்குமே பயன்படாது, இதை போய் வச்சு என்ன பண்றதுன்ட்டு அந்த மரத்தை வந்து அப்படியே விட்டுருங்க, அது காய்க்கிற வரைக்கும் காய்க்கிட்டு அப்புறம் அதை வெட்டி எரிஞ்சிருங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ இங்கே இதே தான் நமக்கும். இப்போ நமக்கும் வந்து விதை எப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி விதைகளை விதைச்சி வச்சிருக்கீங்களோ அதுதான் அறுவடை பண்ண முடியும். அப்போ நீங்கள் நல்ல குவாலிட்டியான சீட்ஸ் உள்ள லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நல்ல நல்ல வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் யூஸ்லெஸ்ஸான விதைகளை உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா வரக்கூடியதெல்லாம் யூஸ்லெஸ்ஸாக தான் வரும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகும். அப்போ அதனால தான் நல்லதை எப்பயுமே விதைக்கணும். நம்ம வாழ்க்கையில் நல்லதை விதைக்க விதைக்க நல்லது நமக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே தான் நமக்கு வந்து விதைக்கிற இடம் எங்கே இருக்குது, காரண சரீரம், விளைச்சல் எங்கே இருக்குது, இந்த உண்மை உலகத்தில் நனவு சரீரத்தில் ஸ்தூல சரீரத்தில் இருக்குது, அனுபவத்துக்கு வருது ஸ்தூல சரீரம். அதை அங்கே இருக்கிற விதையை எடுத்து இங்கே அனுபவம் ஆக்குறோம். நல்ல விதையாக இருந்தால் நல்ல தேங்காய், சரியான விதையாக இல்லை குவாலிட்டி இல்லைன்னா சொங்கி மாதிரி தேங்காய், அதே தான் வாழ்க்கை. அப்படி தான் எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிறத இப்படி புரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி இதை சொல்கிறேன் நான். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இதை வந்து சின்ன ஒரு மாறுதல் நம்ம பண்ணலாமா நம்ம லைஃப்பில் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணலாம்? இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து காலையில் எழுந்திருக்கிறீங்க, எழுந்த உடனே அப்படியே ரொட்டீன் லைஃப்பில் இன்னைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி இப்படின்னு பரபரப்பாக போகாதீங்க. இன்னைக்கு இருந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுங்க. எப்படின்னா, காலையில் எழுந்த உடனே நல்ல சிந்தனைகளை அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வரணும். இன்றைக்கு நான் எந்த இந்த உடம்பும் மனசும் வந்து அந்த ஈஸ்வரனுடைய கருவி, இப்போ இந்த கருவி வந்து நல்ல விஷயங்களுக்கு உபயோகப்பட போகுது, அப்போ இன்றைக்கு இது செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லா ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப அருமையாக செய்யும், எல்லாம் ஆக்கப்பூர்வமான காரியமாக இன்றைக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அப்படியே அந்த மனநிலையில் அப்படியே எழுந்து கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அப்படியே அந்த இந்த உடம்பு மனசு உங்களுடைய கருவிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்புறம் காரியங்களை செய்யுங்க பாருங்கள். அப்போ அந்த செயல் விளைவுகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக அமையும். நீங்கள் எதை செஞ்சாலும் குவாலிட்டியாக இருக்கும், தானாகவே அந்த வாழ்க்கையிலையும் மாற்றம் நடக்கும். இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றலாம். இப்படி தான் மாற்றணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆகமிய கர்மாவில் இருக்கக்கூடிய ஃப்ரீ வில். அப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த தூக்கத்தில் உலகம் எங்கே இருந்தது அப்படின்னு அடுத்தது விசாரம் பண்ணுங்க. சும்மா இருக்கும்போது நம்ம தூங்கும்போது இந்த உலகத்தை விட்டுட்டோம், ஆனால் விழிச்சுக்கிட்ட பிறகு இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த உலகத்தில் நம்ம இப்படியெல்லாம் விவகாரம் பண்ணுறோம், ஆனால் நம்ம தூங்கும்போது எங்கே போயிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். அந்த தூங்கும்போது தான் நீங்கள் உண்மையாக உங்களுடைய காரண சரீரத்துக்குள்ளே அந்த அவ்யக்தத்துக்குள்ளே போய் விதையில் உங்களுடைய விதை இருக்கிற இடத்துக்கு போயிட்டீங்க. மறுநாள் விடிஞ்சு எழுந்திருக்கும் போது மீண்டும் அந்த விதையில் இருக்கிற அந்த பதிவுகளை, புத்தியில் சேகரிக்கப்பட்ட சம்ஸ்காரங்களை, வாசனைகளை தூக்கிட்டு திருப்பி நீங்கள் வாழ்க்கையை வாழ வரீங்க. அப்போ இந்த நிலை உங்களுக்கு புரிஞ்சிட்டா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் நல்லா பாசிட்டிவான வைப்ரேட்டில் உங்கள் லைஃப்பை கொண்டு போக உங்களுடைய உடம்பும் மனசும் அப்படியே தூய்மையாக ஆக என்ன ஆகும்னா, உங்கள் வாழ்க்கை சுற்றியுமே சுற்றுச்சூழலே மாறும். அப்படியே உங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. எந்தெந்த வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் வரணுமோ அதெல்லாம் உங்களை தானாக தேடி வரும். இந்த உடலும் மனசும் இந்த உலகத்தில் சர்வைவல் ஆகிறதுக்கான சக்தி கிடைக்கும். ஏன்னா இது கருவி தானே, இந்த கருவிக்கான அந்த நல்ல வேலை செய்யணும்னா நல்ல சக்தி கொடுக்கணும் இல்லையா? இப்போ ஒரு பைக் வச்சுருக்கோம்னா அந்த பைக்குக்கு பெட்ரோல் போட்ட வரைக்கும் ஓடும், பெட்ரோல் குறைவாக இருந்தால் ஓடாது. பெட்ரோல் மட்டும் போதுமானா இல்லை, ஆயிலும் கூட சேர்ந்து ஊற்றணும். சில வண்டிகளில் வந்து ஆயில் பர்மனெண்ட்டாக அப்பப்போ ஊற்றிக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு திருப்பி திருப்பி புதுசு மாற்றுவாங்க, அது மாதிரி ஒரு சர்வீஸ் கொடுத்து மாற்ற மாதிரி. அப்போ அது மாதிரி இந்த உடலும் மனசும் அந்த ஈஸ்வரனுடைய கருவிங்கிறதுனால இது அப்பப்போ ஒரு சர்வீஸ் பண்ணி ஓவர் ஆயில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இந்த உலகத்துக்கு நல்லா சுறுசுறுப்பாக உபகாரமாக வாழலாம்ல. அதுதான் இங்கே இந்த மாதிரி நம்ம ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணுறதுலையும் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுலையும் லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுலையும் இருக்குது. அப்படி தான் நம்ம வாழ்க்கையை மாற்றி வாழணும் அப்படிங்கிறதையும் இங்கே ஒரு பயிற்சியாக இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல அதை புரிய வைக்கிறேன். அப்போ இந்த ஸ்லோகத்தை நம்ம ஒட்டுக்காக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்னென்னா, சுசுப்தியில் காரண சரீரத்தில் நம்முடைய விதைகள் தூங்கிட்டு இருக்குங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய பதிவுகளும் அங்கே தான் இருக்குது. அதுதான் ஈஸ்வர சரீரம், காரண சரீரம். அவன் தான் சர்வக்ஞன், அங்கே தான் கர்மபல தாதா இருக்கிறான், அவன் தான் எல்லாவற்றையும் வச்சிருக்கான். உங்களுடைய பதிவு, என்னுடைய பதிவு, எல்லாமே ஆனா காரண சரீரத்துல போய் ஒடுங்கும் போது நீங்க நானும் எல்லாம் ஒரே இடத்துல தான் ஒடுங்குவோம். ஆனா நீங்க உங்க உடம்பு ஒரு இடத்துல, நான் என்னுடைய உடம்பு ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கோம். அது உலகத்துலதான் அப்படி, பூமிக்குள்ளதான் அப்படி இருக்கும். ஆனா காரண சரீரத்துக்குள்ள போகும்போது எல்லாம் ஒரே ஈஸ்வர உடம்புக்குள்ள போயிடுவோம். ஈஸ்வரனுடைய காஸ்மிக் பாடிக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். தெரியாததுனால நாம அதை தனித்தனியா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். இந்த உடம்பு வச்சுக்கிட்டு, ஸ்தூல உடம்பு வச்சுக்கிட்டு, மனசுங்கிற சூட்சம சரீரத்துல நீங்க கொஞ்சம் அப்டேட் ஆன உடனே அது உங்களுக்கு இந்த நனவு உலகத்திலேயே புரிய வந்துடும். அதையும் மீறி நீங்க அந்த என்னன்னு தெரிஞ்சுக்காம போய் ஒடுங்கிட்டேன்னு சொல்றீங்க பாருங்க விதையா, அப்ப நீங்க எங்கேயோ இல்லை, எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம். அதுதான் ஈஸ்வர உடம்பு. அந்த நிலை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு புரியலீங்களே, அது எப்படிங்க நானும் ஒரே காரண சரீரத்துல இருப்பேன், நீங்களும் ஒரே காரண சரீரத்துல இருப்பீங்க அப்படின்னா, இப்ப ஒரு மரத்துக்குள்ள பாருங்களேன், ஒரு ஏகப்பட்ட ஆப்பிள் பூத்து கொடுங்க, ஒரு ஆப்பிள் மரம் எடுத்துக்கங்க, ஏகப்பட்ட ஆப்பிள், ஏகப்பட்ட ஆப்பிள் மட்டும் இல்ல, ஆப்பிளுடைய சைஸ் பாருங்களேன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒன்னு சின்னது, ஒன்னு பெருசு, ஒன்னு குண்டா இருக்கும், ஒன்னு ஒல்லியா இருக்கும், ஒன்று ரொம்ப கலராக இருக்கும், ஒன்று கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கும். அதில் வந்து நிறைய கிளைகள், நிறைய இலைகள், நிறைய பூக்கள், இப்படி எல்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாம் எதுக்குள்ளே இருந்ததுங்க? ஒரே ஒரு ஆப்பிள் விதைக்குள்ள தானே. அப்போ ஒரே ஒரு ஆப்பிள் விதைக்குள்ளே இருந்து வெளிப்பட்ட மரத்தில் விதவிதமான ஆப்பிள்கள், விதவிதமான கிளைகள், விதவிதமான இலைகள், அப்படி நம்ம பார்க்கும்போது இது வேறு வேறு மரத்தினுடைய இலைகள், வேறு வேறு ஆப்பிள் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரே ஆப்பிள் விதையிலிருந்து வந்தது தான் அத்தனை ஆப்பிள்களும். அது மாதிரி ஒரே ஈஸ்வர காரண சரீரத்துல தான் நீங்க நானெல்லாம் வந்திருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாததுனால நீங்க வேற பாடி, நான் வேற பாடி. அப்ப நீங்க ஒரு ஆப்பிள், நான் ஒரு ஆப்பிள், அப்படி புரிஞ்சுக்கீங்க. அப்ப அந்த கிளைகள் எல்லாம் இந்த உலகத்துல பல விதமா படர்ந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தொங்கிட்டு இருக்கிற வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப நீங்க வேற, நான் வேற இல்ல, எல்லாம் ஒரே உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற கிளைகள்ல, இலைகள்ல தொங்குகின்ற கனிகள் போல. அதனால நான் வேற, நீ வேறன்னு பாக்குறதுக்கு தெரியலாம். ஆனா எல்லாம் ஒரே இடத்துல இருந்து தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா நீங்க காரண சரீரம்னா எப்படிங்க நான் புரிஞ்சிக்க முடியலையே, ஒரே இடத்துல நம்ம எப்படி போவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த அவ்யக்தம்ங்கிற அந்த விதைக்குள்ள இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட மரம், தடிமனான தண்டு, அதுல கிளைகள், இலைகள், கனிகள் அவ்வளவும் இருக்க, ஆனா அதை காட்டுங்கன்னா காட்ட முடியாது இல்ல. அதே மாதிரிதான் இப்ப நீங்க நானெல்லாம் போய் அவ்யக்தத்துல ஒடுங்கிட்டோம்னா, காரண சரீரத்துல ஒடுங்கிட்டோம்னா உங்க வாழ்க்கையை காட்டுங்க, என்னுடைய வாழ்க்கையை காட்டுங்கன்னா எப்படி காட்ட முடியும்? பிரபஞ்சம் விரிஞ்சாதான் நீங்க உங்க வாழ்க்கை, எனக்கு வாழ்க்கை. பிரபஞ்சம் வரலன்னா உங்களுக்கும் வாழ்க்கை இல்லை, எனக்கும் வாழ்க்கை இல்லை. மரம் வந்தாதான் மரத்துல ஆப்பிள் தொங்கும், மரமே வரலன்னா ஆப்பிளுக்கு என்ன வேலை? அது மாதிரி இங்க புரிஞ்சுக்குங்க. அப்படிதான் இங்க வாழ்க்கை வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப வித்யாரனுடைய விளக்கம் என்னன்னா, இங்க வேத ஆதாரத்தோடு இங்க எல்லாவற்றையும் ஒத்துப்போவது போலதான் அவர் கொண்டு போகிறார். சுசுப்தி காரண நிலை வந்து ஈஸ்வரனுடைய சமஷ்டி சரீரம், சமஷ்டி காரணம். இப்ப துரியம் வந்து அந்த ஈஸ்வர நிலைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பரம சத்தியம். இந்த நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வேதாந்த சாஸ்திரம் வந்து துரியத்தோட நிறுத்தி பார்த்தா அது பரம அதீதமா பார்க்கும். ஆனா துரிய அதீதம் அப்படிங்கிற நிலை வந்து யோக சாஸ்திரம் எடுத்துக்கும். நீங்க துரியம் துரியாதீதம் சில ரெண்டுமே போட்டு குழப்பிக்குவாங்க. மனித உடல்ல நீங்க உங்களை பாரமார்த்திக சத்தியத்துல உணர்ந்துட்டு அதுக்கு பேரு துரியம். இந்த மனித உடல் கடந்து அந்த தூய அறிவு நிலையில நின்றுகிட்டு இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு துரியாதீதம். இப்படி புரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். அப்ப இதை மாண்டுக்கு உபனிடம் அருமையா சொல்லும். எப்படி சொல்லும்னா, ஏச சர்வேஸ்வரஹா ஏச சர்வக்னஹா ஏசோ அந்தர்யாமி ஏச யோனிகி சர்வசிய பிரபவாப்யௌ ஹி பூதானாம் அப்படின்னு ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து மாண்டுக்கு உபனிடத்துல வருது. இந்த ஸ்லோகத்தை தூக்கி தான் அழகா இங்க போட்டுக்கிறாரு வித்யாரணர் வந்து இந்த ஸ்லோகத்தை தூக்கி போட்டுக்கிறாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, ஏச சர்வேஸ்வரகா, அந்த ஒருவனே அவனே சர்வேஸ்வரன். ஏசன்னா இவன் அப்படின்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல, ஏசஹா இவன். அப்ப இவனே சர்வேஸ்வரன். ஏச சர்வக்னகா இவனே சர்வக்ஞன். ஏசஹா அந்தர்யாமி இவனே அந்தர்யாமி. ஏச யோனிகி எல்லாவற்றுக்கும் காரணம், யோனினா இந்த படைப்பின் அத்தனை அம்சங்களுக்கும் காரணம். சர்வசிய பிரபவாப்யோ ஹி பூதானாம் எல்லா உயிர்களும் இவனிடமிருந்து தோன்றி இவனிடமே ஒடுங்குகின்றன அப்படிங்கிற இந்த உபநிடத வாக்கியம் இருக்கு இல்லையா, மாண்டூக்கிய உபநிடதத்தினுடைய இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இதை தான் அப்படியே வித்யாரண்யர் எடுத்து இந்த இடத்துல போட்டு வேதோக்த ஈஸ்வரன் அப்படின்ற அடிப்படையில நமக்கு இங்க சுட்டி காட்டுறார் அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்கணும். வித்யாரண்யர் வந்து அவருடைய சொந்த கருத்தை சொல்றாரு அப்படின்னு சொல்லாம நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த மகான்களுமே தான் சொந்த கருத்தை சொன்னேன்னு சொல்லவே மாட்டாங்க. யாருமே வந்து இது என்னுடைய திறமை, என்னுடைய வெளிப்பாடு, இது என்னுடைய அனுபவம் அப்படின்னு என்னைக்கும் சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் எல்லாமே இந்த பாடி மைண்ட் வந்து அதனுடைய ஊடகம், அது மூலமா இது வெளிப்படுத்துது, அது காலத்துக்கு அந்த மாதிரி கொடுக்க விரும்புது. மாண்டூக்கிய உபநிடத்துல அப்படி சொல்லிச்சு, இப்ப இந்த வித்யாலயம் என்ன மூலமா இப்படி சொல்லுது அப்படின்னு அவருக்கு புரியும். அதனால அவங்க அதை எடுத்து இப்படி மக்களுக்கு கொடுப்பாங்களே தவிர, அது ஏதோ என்னுடைய தனித்திறமையில உண்டானது அப்படின்னு அவங்க பெருமை கொண்டாட மாட்டாங்க. அதனால நாம தான் வித்யாரண்யர் எழுதிய நூல் என்று நம்ம இதை பெருமை கொண்டாடுறோமே தவிர, அவர் ஒரு நாளும் இது என்னுடைய நூல்னு பெருமை கொண்டாடினது கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கணும், ஏன்னா எல்லாம் ஈஸ்வர நிகழ்வுகளுக்குள்ள இருக்கு. அதனால இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சுசுப்தி வந்து காரண நிலை, சர்வேஸ்வரன் அப்படின்னா அந்த சமஷ்டி காரணத்தினுடைய விவகார பெயர், துரியம் அப்படின்னா இந்த எல்லாவற்றுக்கும் அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கின்ற நிருபாதிக நிர்குண பிரம்மம் என்று இங்க வேதாந்தம் பார்க்குது. அப்ப இங்க துரிய நிலையில பிரம்ம நிலை, அதாவது விவகாரம் இல்லாத பாரமார்த்திக நிலையாகவே இங்க வேதாந்தம் சொல்லுது. இப்ப நாம வந்து பாடி மைண்ட்ல இப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டா, இப்ப நம்ம பாடி மைண்டுக்குள்ளேயே வாழும் போது நம்ம இந்த நிலையை அடையிறதுக்கு பேரு துரியம். அதை வேதாந்தம் வந்து ஜீவன் முக்தின்னு சொல்லும். ஜீவன் முக்தின்னா என்னன்னா, இந்த ஜீவிதம் இருக்கும் போதே நான் இதை புரிந்து கொண்டு இந்த உடல் மனம் கடந்து நிக்கிறேன் அப்படிங்கிற அந்த அனுபவம். அப்புறம் நீங்க இந்த பாடிக்குள்ள இருந்துகிட்டு இந்த விவகாரத்தை பண்ணி ஒரு நாள் இந்த பாடி போயிடுது, அப்பவும் இந்த பாடி போயிட்டா நீங்க போறது இல்லை, இல்லை நீங்க அந்த தூய அறிவு தானே எப்பவும் இருக்கிறீங்க. மற்றவர்களுக்கு என்ன அந்த இடத்துல புரியும்னா, விதேக முக்தின்னு புரியும். அதாவது இந்த பாடிக்குள்ள இருந்த ஞானி வந்து இப்ப வாழ்ற வாழ்க்கை ஜீவன் முக்தி வாழ்க்கை, அவர் உடம்பை விட்ட பிறகு விதேக முக்தி அடைந்தார் அப்படின்னு சொன்னாலும், நம்மை பொறுத்தவரைக்கும் தான் அவர் உடலை விட்டு விதேக முக்தி அடைஞ்சாருன்னு நாம பாக்குறோம். ஆனா அந்த ஜீவன் முக்தன் வாழும் போதே தான் விதேக முக்தனாகத்தான் வாழ்ந்தான் என்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எப்படி சொல்றோம்னா, அவங்களுக்கு உடம்பு மேல பற்று கிடையாது. அவங்க நம்மளை பொறுத்தவரைக்கும் தான் அவர் உடம்புல இருக்காரு உடம்புல இருக்காரு நாம பார்த்துட்டு உட்காந்துருப்போம். அவர் உடம்பையே தொடல, அவங்க உடல் கடந்து உணர்வுல நின்றுட்டு இருக்காங்க. அதனால அவங்க அப்பவும் விதேக முக்தர்கள் தான், ஜீவன் முக்தர்களும் அவர்களே தான், விதேக முக்தரும் அவர்களே தான். அந்த நிலை எப்படி இருக்கும், விதேக முக்தியில துரியாதீதம்னு பேரு, உடலோடு இருந்தா துரியம்னு பேரு. அப்ப இந்த துரியத்துல நீங்க இந்த நிலை, அந்த ஜீவன் முக்தி நிலை, துரிய அதீதத்துல விதேக முக்தி நிலை, அதுக்கு பாரமார்த்திக சத்தியம். அத வேதாந்தம் வந்து இங்கேயே சொல்லிடும், பாரமார்த்திக சத்தியத்தை வந்து இங்கேயே சொல்லும். ஏன்னா உடல் விட்ட பிறகு நீ எதுக்குப்பா அந்த சத்தியத்துக்கு போற, நீ இப்பவே அதுதான். அதாவது வேதாந்தம் புரிய வைக்கிற அந்த டெப்த் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஏதோ அந்த உடம்பை விட்ட பிறகுதான் நான் பாரமார்த்திக சத்தியம்ங்கிற கற்பனைக்கு போக கூடாது. வாழும் போதே இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிற தெளிவு வந்தாலே நீங்க பாரமார்த்திக சத்தியத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கிறதுக்கு அடையாளம். இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கையில நீங்க பவுண்டரிக்குள்ள இருக்க விரும்புனீங்கன்னா நீங்க விவகாரத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க இந்த உடலும் நான் அல்ல, இந்த மனமும் நான் அல்ல, பஞ்ச கோஷங்களும் நான் அல்ல, பஞ்ச பூதங்களும் நான் அல்லன்ட்டு நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் தூக்கிட்டீங்கன்னா, அப்ப நீங்க இப்பவே பாரமார்த்திக சத்தியத்துக்கு தானே வந்துட்டீங்க. அப்ப நீங்க யாரு, பிரம்மம் தான், அந்த தூய உணர்வு தான், நிர்குண பிரம்ம நிலை, அதுக்கு பேரு துரியம் தான். ஆனா நீங்க உயிரோடு தான் இருப்பீங்க, உடம்போடு தான் இருப்பீங்க. அதுக்காக பாரமார்த்திக நிலை அடைஞ்சிட்டாரு காணாம போயிட்டாரு மறைஞ்சிட்டாருலாம் சொல்ல மாட்டாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த உணர்வு, பாக்குறவங்களுக்கு நீங்க உடம்புல இருக்கிற மாதிரி தெரியும். அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காருங்க, விவகாரம் பண்றாரு, வேலை செஞ்சிட்டு இருக்காரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஏன்னா உடம்பு அவங்க அல்லவே, ரமணர் அப்படித்தானே வாழ்ந்து காட்டினார். ரமணர் அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அந்த உடம்பு நான் இல்லைங்கிறதுனால தான் ஒரு வியாபாரிக சத்தியத்துல ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாரு, எல்லாம் ஆபரேஷன் பண்ணாங்க. அப்போ அவர் அதை பத்தி கவலைப்படாம உட்காந்துருந்தாரா இல்லையா? அப்ப அந்த உடம்புல இருந்து அது மாதிரி உட்கார முடியுமா? உடம்பு கடந்த நிலையிலிருந்து அப்படிலாம் உட்கார முடியும்? இப்ப நாம போய் அப்படியே வாங்க நாமளும் அது மாதிரி ஒரு ஆபரேஷன் பண்ணுங்க, நான் அப்படியே உடம்பு கடந்து நிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, சும்மா பிளேடு பட்டாலும் ஐயோ ஐயோன்னு கத்துவோம். அப்ப என்ன அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் பாடி மேல இருக்கு நமக்கு? ஆனா உடல் கடந்து நிக்கிற அந்த நிலை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம கேட்கறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும், பிராக்டிக்கல் வெரி வெரி டிஃபிகல்ட்டி. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லாம் கேட்க கேட்க அருமையா தான் இருக்குங்க, ஆனா நடைமுறைக்கு தான் வர முடியல, அதான் உண்மை. ஏன்னா ரமணருடைய வாழ்க்கையை பாருங்களேன், கேட்கறதுக்கு இவ்வளவுதானே, என்ன பெரிய விஷயம்? ஆபரேஷன் பண்ணும்போது அவர் அப்படியே மயக்க ஊசி கூட போடாம அப்படியே பார்த்துட்டு இருந்தார். இது எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் மனதிலேயே நம்ம அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கலாம், நிறைய பேர் அப்படிலாம் பண்ணி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணும்போது தான் தெரியும் உண்மையிலேயே. ஏன்னா ஒரு சின்ன பிளேட் எடுத்து சும்மா ஒரு இடத்துல அருங்களேன், கையை கத்து கத்துன்னு கத்துவீங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு ஆப்ரேஷன் அவர் அப்படியே சர்வசாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறாருன்னா, அதெல்லாம் உடல் கடந்த நிலையில் நிற்கிறவங்களால தான் முடியும். அதுதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க இந்த தனிப்பட்ட உடம்பு அபிமானிக்கல, அவங்க ஒட்டுமொத்த ஈஸ்வர உடம்புல எங்கெங்கயோ என்னென்னமோ நடக்கும், அதெல்லாம் அபிமானம் என்ன பண்ணுறது, அதனால அவங்க அதை கடந்து நிக்கிறாங்க. அந்த பாரமார்த்திக சத்தியத்துல நிக்கிறப்போ எதுவுமே அவங்கள பாதிக்காது. அது பாரமார்த்திக சத்தியத்துல ஈஸ்வர நிலையில ஒடுங்கும் போதே நமக்கு பெரும்பாலும் பாதிக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க பயங்கரமான தலைவலி, ஆனா உங்களால தலைவலியை தாங்க முடியல, மாத்திரையும் கிடைக்கல, ஆனா கொஞ்சம் படுக்கலான்னு படுத்து தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், தலைவலி இருந்த இடம் தெரியாது. அப்ப எங்க போச்சுங்க? இந்த உடம்புக்கு தான் தலைவலி, ஆனா நீங்க அந்த காரண சரீரத்துல போய் ஒடுங்கின பிறகு தலைவலியே காணும். அல்லது வேற ஒரு காயமாயி பயங்கரமான எரிச்சல், முட்டியில எங்கேயோ ஒரு காயமாயிடுது, அதை புண்ணு ஆறாம சரியான எரிச்சல் வலி தாங்க முடியாம வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்க. இரவு நேரம் வருது, நல்லா தூக்கம் வந்துடுச்சு, தூங்கிட்டீங்க, அப்ப அந்த வலி எரிச்சல்லாம் எங்க போச்சுங்க? அப்ப அந்த பாடியினுடைய அட்டாச்மெண்ட் இருந்தால்தான் உங்களுக்கு அந்த வலி எரிச்சல் தலைவலி எல்லாமே தெரியும். அந்த அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு நீங்களே தான் தூங்கும் போது அந்த வலியும் விடுறீங்க பாருங்க. விடிஞ்ச பிறகு எழுந்த உடனே வலி வந்துருது, கால் வலி, முட்டு வலி. ஆனா தூக்கத்துல அந்த முட்டு வலி தெரியலையே, என்ன காரணம்? அங்க நீங்க பாடியை தொடவே இல்லை, பாடியை கடந்து நிக்கிறீங்க. அந்த டெக்னிக்கை நீங்க லைவ்ல எடுத்துக்கணும், விவகாரத்துக்குள்ளேயே எடுக்க முடியும். அதுக்கு நீங்க வந்து மைண்ட் லெவல்ல அப்டேட் ஆகணும். அதை வந்து இப்ப ஃபாரினர்ஸ் எல்லாம் அந்த மன லெவல்ல சாதிக்கு காட்டுவோம், அது வில் பவர் அப்படி இப்படின்னு சொன்னாலும், மேபி அது வில் பவரா அவங்க வச்சுக்கலாம். ஏன்னா மனதை அவங்க அப்டேட் பண்ணி அதை வில் பவர்னு சொல்லிக்கிறாங்க. அது புத்திஸ்ட் எல்லாம் பண்றாங்க, புத்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது நாம வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையிலும் அதை செய்ய முடியும். அந்த பவரை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, நம்ம இந்த உடம்பே நான் அல்லன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இப்படிதான் சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்குது. அதுதான் துரியம் துரியாதீதம்ங்கிற நிலையும் நம்ம இங்க பாக்குறோம். அப்புறம் இந்த இடத்துல பூர்வ பட்சி ஒரு கேள்வி கேட்பான், எப்படின்னா இப்போ இந்த 159 ஸ்லோகம் வரைக்கும் ஈஸ்வரனுடைய சர்வக்னத்துவம், சர்வேஸ்வரத்துவம், அந்தர்யாமியத்துவம் அப்படிங்கிற பல விதங்களை நம்ம பார்த்தோம். இப்ப பூர்வ பட்சி ஒரு கேள்வி என்ன கேட்கிறான்னா, எப்படி ஒருவன் அனைத்தையும் அறிந்தவனாக சர்வக்னனாக இருக்க முடியும், எப்படி ஒருவன் உலகத்தையே உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அதாவது ஒருத்தன் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு சர்வக்ன நிலையை அடைய முடியும், எல்லாம் தெரிஞ்சவன் இருக்க முடியுமா, இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை படைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எதிர்பாதி கேட்கறான். அப்ப வித்யாரண்யர் அதுக்கு பதில் சொல்றார், இது வந்து தர்க்கத்தால் நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாதுப்பா, வேதம் கூறியது அப்படியே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மாயையின் தளத்தில் எல்லாமே சாத்தியமாகும். ஏன்னா மாயை என்பது வந்து இல்லாதது இருப்பது போல காட்டும். அப்ப அந்த நிலை வந்து எப்படி நடக்குது, இப்ப உண்மையிலேயே சர்வக்ன நிலையில வந்து இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்க மைண்ட் லெவல்ல இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகி பாருங்களேன். உங்களால் உருவாக்கப்பட்ட உலகம் தானே இது. அப்ப நீங்க உங்க விருப்பத்தின் அடிப்படையில இந்த உடலையும் மனதையும் கொண்டு இந்த உலகத்தை உண்டாக்கி இந்த 5 புலன்கள் வழியா அனைத்தையும் அறிந்து கொண்டு ஏதோ இந்த உலகத்துல விவகாரம் நடக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா தூங்கும் போது இந்த உலகத்தை விட்டுறீங்க. அப்ப இங்க எந்த நிலையில நீங்க படைக்கிறீங்க, எந்த நிலையில நீங்க இந்த உலகத்தை அழிக்கிறீங்க, அந்த படைக்கும் வேலை யார் செய்யறா, அழிக்கும் வேலை யார் செய்யறா அப்படின்னு கொஞ்சம் விசாரணை பண்ணி பாருங்க. அது நீங்களே தான் செய்யறீங்க. ஆனா மைண்ட் வரும்போது தான் உங்களுக்கு விவகாரமா தெரியும். மைண்ட் இல்லைன்னா உலகம் இருக்காது. அப்ப இந்த நிலை தான் மைண்ட்லெஸ் ஸ்டேட்னு சொல்றோம். ஆனா அங்க மைண்ட் இல்லைங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த மனம் அறிவா இருக்கிற நிலையா மாத்திக்கணும். மனசு வந்து இல்லாம போறதில்ல, மனம் தன்னை உணர்ந்துகிட்டு வியாபகாரிக சத்தியத்தை வந்து பாரமார்த்திக சத்தியமா மாத்திக்க முடியும். அப்ப அங்க என்ன நடக்கும், அப்டேட் தான் மைண்டு வந்து, நான் இங்க இந்த உடம்போ மனசோ கிடையாது, இந்த உலகம் வந்து ஒரு தோற்றம் அப்படின்னு புரிதல்ல வந்து அப்டேட் ஆயிடுது பாருங்க. அந்த நிலை ஞானிகள் நிலை. அதுதான் இங்க புரிய வைக்கிறார். அது எப்படி புரிய வைக்கிறாருன்னா, வேதம் கூறியதை பிரமாண வாக்கியமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் மாயையின் தளத்தில் எல்லாம் சாத்தியம் அப்படின்ட்டு அந்த எதிர்வாதிக்கு பதிலளிக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து அத்வைத வேதாந்தத்தில ஸ்ருதி பிரமாணத்தின் அவசியத்தை நமக்கு மிக வலுவாக நிறுவுகிறது என்பதை பார்க்க முடிகிறது இந்த 158 ஸ்லோகம். அப்ப நம்ம இந்த இடத்துல நிறுத்துவோம். ஏன்னா இந்த மாதிரிதான் மகான்கள் எல்லாம் வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு டெப்தா நம்ம கொஞ்சம் விசாரம் பண்ணி நம்ம எப்படி வாழணும், ஈஸ்வர நியதிக்குள்ள எப்படி வாழணும், உண்மையா ஈஸ்வர நிலை கடந்த பாரமார்த்திக சத்தியத்துல நம்ம என்னவா இருக்கிறோம், அங்க வாழ்க்கைன்னா என்ன, ஒண்ணுமே இல்லை. அங்க வந்து விதை, அங்கிருந்து வெளிப்பட்ட பிறகு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில உங்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு விருப்பமான விஷயத்த மாத்தலாம். அது விதையை பொறுத்து இருக்கு இல்லையா, நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற விதையை பொறுத்து. அப்ப அதனாலதான் நல்லதை விதைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நல்லதை விதைக்க விதைக்க வாழ்க்கையில நல்லது நடக்கும், கெட்டது விதைக்க விதைக்க வாழ்க்கையில கெட்டது நடக்கும். அப்ப உன் மதி எதுவோ உன் கதி எதுவே, இதுதான் அஷ்டாபகர் கீதையும் அழகா காட்டி கொடுக்கும். பாமரர்கள் வந்து மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வுன்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் சரி, அப்போ உங்க மனசு தான் இங்க எல்லாத்துக்கும் காரணம், அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கொண்டு போங்க. அதை நான் சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக் எல்லாம் நடைமுறைப்படுத்துங்க. காலையில் எழுந்த உடனே எடுத்தமா கமித்தமான்னு காரியம் செய்யாம அமைதியாக எழுந்து கொஞ்ச நேரம் உட்காந்து இன்றைய வந்து எல்லாமே ஈஸ்வர நிகழ்வுக்கான ஒரு கருவி தயாராகிடுச்சு. மீண்டும் இந்த விழிப்பு நிலை உலகத்தை இதை அனுபவமாக்க வந்திருக்குது இந்த உடம்பு மனசு. அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாம் வந்து நல்ல விதமாக நிகழணும் அப்படிங்கிற அந்த ஈஸ்வர நியதிக்கான ஒரு அருமையான ஊடகமா உபகாரமா உபயோகமா இந்த கருவி இருக்கட்டும் இன்றைக்கு அப்படின்னு ஒரு பிளஸ் பண்ணிட்டு நீங்க அந்த கருவியை எடுத்து ஆப்ரேட் பண்ணி பாருங்க. அன்றைய வாழ்நாள் போற வேலை சுறுசுறுப்பா நடக்கும். அந்த கருவி வச்சு நிறைய காரியங்களை செய்யலாம். அப்படிதான் மகான்கள்லாம் செய்கிறாங்க. இல்லைன்னா நினைச்சு பாருங்க, ஆதிசங்கரெல்லாம் இந்த தென்னகத்துக்கும் வடப்பகுதிக்கும் அந்த காலத்துல இவ்வளவு வண்டிகள் இல்லாத காலத்திலேயே நடந்து பல முறை போயிட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட இந்த பாரத தேசத்தினுடைய அந்த பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் பல முறை போயிட்டு திரும்பி வந்து இந்த பக்கமா நிறைய மடாலயங்களை உருவாக்கி நிறைய மக்களுக்கு இந்த விஷயத்தை கொடுத்து அந்த குறுகிய வயதுல, அவர் வாழ்ந்த காலங்கள் ரொம்ப குறைவு, ஆனா அந்த குறுகிய வயதுலயே அவ்வளவு சாதனைகள் செய்ய முடிஞ்சதுன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து பவர்ஃபுல்லா இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. நாம வந்து ஒரு பவரும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது, மனசும் ஒத்துழைக்க மாட்டேங்குது, எதுலேயும் சக்தி கிடையாது. ஈஸ்வர சக்தி வாங்கி நம்ம பிரதிபிம்பிக்கவும் தயாரா இல்லை. அப்புறம் எப்படிங்க எதுவும் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்றாங்க, நம்மளால ஏன் வாழ முடியல, எங்கேயோ நம்ம தப்பு பண்றோம், அதை திருத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கையும் இந்த உடம்பும் மனசும் உலகத்துக்கு உபகாரமா எவ்வளவோ நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோங்க. அதுதான் இங்க சகுன பிரம்ம நிலை, அது எங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப நம்ம இன்று 158வது ஸ்லோகத்தோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.